అయ్యా దేవని సర్వవల్ల దేవని శరణమయ్యా దేవని సర్వవల్ల దేవని పాపం తీర జీవన్ విట్ట
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் யோனா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் விரிவாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோனா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம்.
அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர்
இங்கே யோனா ஒரு தீர்க்கதரிசி என்றும் அவர் அமித்தாயின் குமாரன் என்றும் அடையாளப்படுத்தப்படுகிறார். நாம் அறிமுக பகுதியிலே அவர் ஒரு வரலாற்றிலே இடம்பெற்ற நபர் என்று ஆதாரத்துடன் தெளிவாக சிந்தித்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம் என்று நம்புகிறேன். ஒருவேளை அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்காமல் இருந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14:24-25 வசனங்கள். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்யப்பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தேபேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்துக் கொண்டான். எனவே யோனா ஏற்கனவே சரித்திரத்திலே இருந்த ஒரு மனிதர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்பொழுது யோனா முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பாருங்கள்.
நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார்.
நினிவேக்கு போகும்படி யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய பொறுப்பையும் தேவனுடைய அழைப்பையும் இங்கே நாம் பார்க்கிறோம். நினிவே நகரத்தை குறித்து சொல்லும்பொழுது மகா நகரம் என்று இங்கே அழைக்கப்படுகிறது. இது அசீரிய பேரரசின் தலைநகராக இருந்தது. ஐபிராத்து நதியின் கரையிலே அமைந்திருந்த ஒரு நகரம் இது. அண்டை நாட்களிலே உலக வல்லரசாக இது விளங்கியது. நாம் பின்பு ஒரு நிகழ்ச்சியிலே இந்த நகரத்தின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்கப் போகிறோம். சரி, இந்த வசனத்திலே அந்த நகரத்தின் துன்மார்க்கத்தனம் வலியுறுத்தப்படுகிறது. அது ஒரு பெரிய நகரம்தான், அதே வேளையிலே பாவத்திலும் பெருகியிருந்த ஒரு நகரமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றும் நம்முடைய தேசத்திலேயும் பெரிய நகரங்களிலே பாவமும் பெருகியிருக்கிறதை பார்க்கிறோம். அது கர்த்தருடைய பிள்ளைகளை வேதனைக்குட்படுத்துகிறது இல்லையா? அவருடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்திலே சென்று எட்டும் அளவிற்கு பெருகியிருந்தது என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவன் இப்பொழுது அந்த நகரத்தை நியாயம் தீர்க்க முடிவு செய்தார். அப்பொழுது அவர்கள் தேவனிடத்திலே திரும்பாவிட்டால் அவர் நியாயம் தீர்க்க திட்டம் கொண்டார். யோனா முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பாருங்கள்.
அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தின் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கும் போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தின் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான்.
யோனா வட இஸ்ரவேல் தேசத்தை விட்டு காத்தேபேர் என்ற தன் சொந்த ஊரை விட்டு தேவனுடைய ஊழிய அழைப்பினாலே பொறுப்பினாலே நினிவேயை நோக்கி போயிருக்க முடிவு செய்திருக்க வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். நினிவேக்கு செல்ல வேண்டுமென்றால் அவர் இஸ்ரவேலிலிருந்து கிழக்காக செல்ல வேண்டும். யோனா அந்த திசையை நோக்கி செல்லாமல் வித்தியாசமான காரியத்திலே ஈடுபட்டார். அவர் யோப்பாவிற்கு சென்று தர்ஷீசுக்கு போகும் முதலாவது படகிற்கு பயணச்சீட்டு எடுத்துக்கொண்டார். இந்த தர்ஷீஸ் என்ற பட்டணம் பொய்னீஷர்களால் நிறுவப்பட்டது. இது ஸ்பெயினின் தெற்கு கடற்கரை பகுதியிலே மேற்கில் அமைந்திருந்தது. இப்பொழுது நமக்கு முன் இருப்பது யோனா மீனினால் பட்ட பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையாகும். யோனாவின் புஸ்தகத்திலே பிரச்சனையாயிருப்பது மீன் அல்ல, யோனாதான். அவரை நினைவேக்கு போகும்படி தேவன் சொல்லியிருக்க அவர் தர்ஷீஸ் செல்வதற்கு பயணச்சீட்டு வாங்கினார். தேவன் யோனாவை கிழக்கு நோக்கி போகும்படி சொன்னபொழுது அவர் கீழ்ப்படியக்கூடாது என்ற முடிவிலே மேற்கு நோக்கி பயணத்தை மேற்கொண்டார். இங்கே நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது இல்லையா? ஏன் யோனா இவ்வாறு செய்தார்? இதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. யோனா நினிவேல வாழ்ந்தவர்களை வெறுத்தார். அவர்கள் ரட்சிக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. அவருடைய வெறுப்பிற்கு ஒரு காரணம் இருந்தது. அண்டை நாட்களிலே அசீரியா ஒரு மோசமான வல்லரசாக விளங்கிக் கொண்டிருந்தது. அண்டை நாட்களிலே வாழ்ந்த ஜனங்கள் அத்தேசத்தின் பெயரை கேட்டாலே நடுங்கினார்கள். அவர்கள் மற்ற சிறைப்பிடிக்கப்பட்ட மக்களை கொடுமையாக துன்பப்படுத்தினார்கள். அவர்களிடத்திலிருந்து தகவலை பெற இவ்வாறு செயல்பட்டு தங்களுக்கு வேண்டிய தகவல்களை எளிதாக பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் கொடுமைப்படுத்துவதிலே ஒருமுறை அவர்கள் ஒரு மனிதனை பாலைவனத்திற்கு எடுத்துச் சென்று அவனை மண்ணிலே கீழே கழுத்து வரை வைத்து மூடிவிடுவார்கள். அவனுடைய தலை மட்டும் வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும். சூரிய வெயில் அவன் தலை மீது படும்பொழுது, வெப்ப கதிர்கள் அவன் மேலே படும்பொழுது வெப்பத்தினாலே அவன் மரித்து போவான். அவன் சாகும் முன்னர் பைத்தியம் பிடித்து சாவான் என்று சொல்லப்படுகிறது. அசீரியர்களின் சிறப்பு அம்சங்களிலே இது ஒன்று. அடுத்ததாக இந்த அசீரியர்கள் படையெடுத்து செல்லும் பொழுது வித்தியாசமான முறையிலே செல்வார்கள். அசீரியர்களின் படை மெதுவாக செல்லும். இந்த காரணத்தினாலேயே பாபிலோனியர்கள் அவர்களை மேற்கொள்ள முடிந்தது. அசீரியர்கள் தங்கள் படைகளோடு குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து செல்வார்கள். அவர்களுடைய படையிலே ஒழுங்கு கிடையாது. அவர்கள் கூட்டம் கூட்டமாக கடந்து போவார்கள். அதை பார்க்கும் எவருமே அவர்களை எதிர்த்து வென்றுவிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையை தெளிவாக பெறுவார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பட்டணத்தின் மீதோ ஒரு கிராமத்தின் மீதோ வெட்டுக்கிளியின் கூட்டம் போல இறங்கி வரும்பொழுது மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். சில வேளைகளிலே இவர்களுக்கு பயந்து பட்டணத்தில் உள்ள அனைவருமே தற்கொலை செய்து கொள்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அசீரியர்களின் கைகளிலே விழுந்து கொடுமையை சந்திப்பதை விட தற்கொலை மேலானதாக அவர்களுக்கு தெரிந்தது. எனவே சுற்று வட்டாரத்திலே உள்ளவர்களால் அசீரியர்கள் வெறுக்கப்பட்டார்கள். மேலும் அவர்கள் யோனாவின் இந்த காலகட்டத்திலே வட இஸ்ரவேல் தேசத்தை சூறையாடி கொண்டிருந்தார்கள் என்று அறிகிறோம். வெகு நாட்களாக சீரியாவும் வட இஸ்ரவேல் தேசமும் ஒன்றுக்கொன்று எதிராக சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. ஆனால் அசீரியாவை குறித்த பயத்தினால் இவர்கள் இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இருந்தபோதிலும் இறுதியிலே அசீரியா சிரியாவையும் இஸ்ரவேலையும் தோற்கடித்து சிறைப்பிடித்துச் சென்றது. அசீரியர்கள் ஒரு நாட்டின் மீது படையெடுத்து உள்ளே நுழையும் பொழுது அவர்கள் திடீரென்று அந்த நகரத்தின் மீது தாக்குதலை நடத்துவார்களாம். அவ்வாறு நடத்தி பெண்களை சிறைப்பிடித்துவிட்டு ஆண்களையும் பிள்ளைகளையும் கொண்டு போடுவார்களாம். மற்றொரு காரியமும் இவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அது உறுதியானதா என்று சொல்ல முடியாது, ஆனால் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருமுறை அசீரியர்கள் யோனாவின் சொந்த ஊராகிய காத்தே பேருக்கு வந்து யோனாவின் வீட்டிற்குள்ளும் வந்துவிட்டார்கள். அந்த அசீரியர்கள் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கொண்ட கொடூரத்தை யோனா தம் கண்களால் பார்த்தார் என்று நம்பப்படுகிறது. ஆகவே அசீரியர்களை யோனா வெறுத்தார். அவர்கள் ரட்சிக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. ஆகவே அவர் தேவனுடைய ரட்சிப்பின் செய்தியை அவர்களுக்கு எடுத்துச் செல்லாமல் எதிர்த்து செயல தேவ விருப்பத்திற்கு மாறாக சென்றார் என்று கூறப்படுகிறது. யோனா மேற்கு நோக்கி போக இரண்டாவது காரணம், யோனாவின் செய்தி ரட்சிப்பை பற்றிய ஒன்று அல்ல, அது நியாய தீர்ப்பை பற்றியது. நன்றாக கவனியுங்கள், அது நியாய தீர்ப்பை பற்றிய செய்தியாக இருந்தாலும் யோனா தேவனை நன்கு அறிந்திருந்தார். தான் நியாய தீர்ப்பின் செய்தியை மக்களுக்கு அறிவிக்க மக்கள் தேவனிடத்திலே மனம் திரும்பிவிட்டால் தேவன் மனம் இறங்கி அவர்களை ரட்சித்து விடுவார். ஆகவே தான் கூறியதின் அர்த்தம் மாறி தேவன் அவர்களை நியாயம் தீர்க்காமல் ரட்சித்து விடுவார். ஆகவேதான் யோனா எதிர்த்து சிலே சென்றார். யோனா அந்த நகரம் ரட்சிக்கப்படுவதை விரும்பவில்லை, அவர் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. மூன்றாவது காரணம், யோனா ஒரு கீழ்ப்படியாத தீர்க்கதரிசியாக இருந்தார். இதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இவர் கெட்ட குமாரனைப் போல இளைய குமாரனைப் போல தேவ சித்தத்திற்கு வெளியே இருந்தார். இந்த கெட்ட குமாரன் தன் வீட்டை விட்டு ஓடிப்போனான். அவன் தன்னுடைய தகப்பனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ விரும்பவில்லை. ஆகவே அவன் தூர தேசத்திற்கு போனான். அதே போலத்தான் யோனாவும் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருந்தார். அவர் தேவனுடன் நடந்து செல்லவில்லை. யோனாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே தேவனுக்கு எதிரான அவருடைய கலகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பின்னர் தேவன் அவரை எவ்வாறு தம் வழிக்கு கொண்டு வந்தார் என்றும் நாம் அங்கே சிந்திக்க முடிகிறது. அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள், இங்கே 4வதும் இறுதியான ஒரு காரணத்தை பார்க்க போகிறோம். அதாவது தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே எந்த ஒரு மனிதனையும் ஒரு ஊழியக்காரனாக வேறு ஒரு நாட்டிற்கு அனுப்பி வைக்கவில்லை. இதை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? தேவன் பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்திய முறையும் இன்று அவர் பயன்படுத்துகின்ற முறையும் முற்றிலும் வித்தியாசமானது. இஸ்ரவேல் ஒரு தேசமாக பழைய ஏற்பாட்டிலே தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அந்த தேசம் ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா போன்ற 3 கண்டங்களும் சந்திக்கிற இடத்திலே இருக்கிறது. அன்னை நாட்களில் உள்ள நாட்டினர் கடல் வழியாக செல்லாமல் நில வழியாக செல்வார்களானால் இஸ்ரவேல் தேசத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வாறு முக்கியமான ஒரு இடத்திலே 4 முனை சந்திப்பு போன்ற இடத்திலே வைத்திருக்கிறார். அந்த முக்கியமான இடத்திலே அவர்கள் தேவாலயத்தை அமைத்து தேவனை தொழுது கொள்வதின் மூலமாக அவர்கள் உலகத்திற்கே சாட்சிகளாக இருப்பார்கள். அழைப்பு என்னவென்றால், வாருங்கள் நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அவரை தொழுது கொள்வோம் என்பதுவே. அவ்வாறே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். உலகம் அவர்களை தேடி வந்தது. உதாரணமாக சேபாவின் ராஜஸ்திரி பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து இஸ்ரவேலுக்கு வந்தாள். அவள் ஏன் வந்தாள்? அவர்கள் எவ்வாறு தேவனை தொழுது கொள்கிறார்கள் என்பதை அவள் கேள்விப்பட்டாள். அதை காண அவள் வந்தபொழுது அங்கே பாவிகளுக்கு என்று ஒரு பலிபீடம் இருக்கிறதை கண்டாள். இதுவே அவளை ரட்சிப்பின் தேவ அறிவிற்கு நேராக நடத்தியது. நீங்கள் வரலாற்றை பார்ப்பீர்களானால் அவள் மட்டுமல்ல, பூமியின் ராஜாக்களிலே அநேகர் சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தார்கள் என்பதை காண முடியும். அந்த குறுகிய காலகட்டத்திற்குள்ளாக இஸ்ரவேல் உலகத்திற்கு சாட்சியாக விளங்கிற்று. அவர்கள் ஊழியர்கள் சென்று இவ்வாறு தேவனுக்கு சாட்சிகளாக இல்லை, ஆனால் உலகம் அவர்களிடத்திலே அவர்களை தேடி வந்ததின் மூலமாக சாட்சியாக விளங்கினார்கள். தேவனை அவர்களுக்கு அறிவித்தார்கள். இவ்வாறு வந்தவர்களிலே நாம் பழைய ஏற்பாட்டிலே சேபாவின் ராஜஸ்திரியின் எடுத்துக்காட்டை மட்டுமே உடையவர்களாயிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் காமின் ஒரு மகனையும், யாப்பேத்தின் ஒரு மகனையும், சேமின் ஒரு குமாரனையும் மாற்றமடைந்தவர்களாக காண்கிறோம். தர்சு பட்டணத்தை சார்ந்த சவுல், எத்தியோப்பிய மந்திரி கொர்னேலியு போன்றவர்கள் மனம் திரும்புதலையும் பார்க்கிறோம். நமக்கு வேதத்தில் இதைப்போல மிக குறைந்த உதாரணங்களே கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் உண்மையிலே ஆயிரக்கணக்கான, பின்னாட்களிலே கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவண்டை நடத்தப்பட்டார்கள். ஆனால் இந்து சபையின் முறை பழைய ஏற்பாட்டின் முறையை விட எதிர்மாறானது. அன்று இயேசு தன்னிடத்திலே வந்த இஸ்ரவேலின் 12 சீடர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று மார்க்கெழுதின சுவிசேஷம் 16:15 வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல சொன்ன காரியம் அவர்களை குழப்பத்திற்குள்ளாக்கியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, இது என்ன புதிய காரியமாயிருக்கிறது, இது இவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாதே என்று கூறியிருப்பார்கள். எருசலேமிற்கு வாருங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்கிறது போல, நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்கிறார். இதுவே இன்றைய புதிய ஏற்பாட்டின் முறை. நாம் எருசலேமின் தோல்வியை அநேக வேளைகளிலே குறை கூறுகிறோம். ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம்? உலகத்திற்குள்ளே போக வேண்டிய நாம் போகாமல் சபையை ஒரு இடத்திலே கட்டி வைத்துவிட்டு உலகம் நம்மிடத்திலே வரவேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதை நாம் நன்கு அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. நாம் தேவனுடைய வார்த்தையை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். நாமே தேடி போய் அவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். அதனால்தான் நாம் வானொலி மூலமாக தேவனுடைய வார்த்தையை அறிவித்து மக்களின் இல்லங்களுக்குள்ளே சென்று வசனத்தை கொடுக்கிறோம். தெருக்களின் முனைகளிலே, சந்தை வெளிகளிலே நின்று தனித்தாள் ஊழியம் செய்கிறோம். நாம் மக்கள் இருக்கும் பகுதிக்கு செல்ல வேண்டும். அவர்கள் நம்மிடத்திலே வர நாம் எதிர்பார்க்கக்கூடாது. இயேசுவும் அப்போஸ்தலனாய பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் அவ்வாறுதான் செய்தார்கள். இதுவே இன்றைக்குரிய தேவனுடைய அணுகுமுறை. ஆனால் யோனாவின் நாட்களிலே இப்படி இருக்கவில்லை. நீ எழுந்து நினைவேக்கு போ என்று தேவன் அவரை பார்த்து சொன்னபொழுது யோனா அதிர்ச்சி அடைந்திருக்கலாம். யோனாவும் சீமோன் பேதுருவை போன்றவர் என்றே நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவர் தேவனிடத்திலே இவ்வாறு திரும்பி பேசியிருக்கலாம், தேவனே ஒரு நிமிடம் போரும், நீர் எலியாவை ஒருபொழுதும் எகிப்திற்கு அனுப்பியதில்லை, நீர் எலிசாவை இந்தியாவிற்கு அனுப்பியதில்லை, அவ்வாறு தீர்க்கதரிசிகள் ஒருவரையும் பார்த்து இதற்கு முன்னதாக கேட்காத ஒன்றை என்னை பார்த்து மட்டும் கேட்பது என்ன என்று கூட கேட்டிருக்கலாம். நாம் யோனாவிற்காக பரிதாபப்படத்தான் வேண்டியதுள்ளது. தேவன் இவ்வாறு முறையை மாற்ற விரும்புவதின் காரணத்தை அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. இருந்த போதிலும் இந்த புத்தகம் தேவன் புறஜாதிகளின் தேவன் என்று வேதம் வெளிப்படுத்துகிறது. அப்போஸ்தலனாய பவுல் ரோமர் 3:29 வசனத்திலே, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான் என்று எழுதியிருக்கிறார். தேவன் அவ்வாறு போகும்படி சொன்னபொழுது ஆமேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு தேவன் புறஜாதிகளின் தேவன் என்பது அவருடைய அனுபவத்திற்கு பின்பே தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான் என்று வாசிக்கிறோம். யோனாவின் அனுபவம் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையிலே இருந்தால் அது உதவியாக இருக்கும். நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்குள்ளே இருந்தால் அது ஆச்சரியத்தை கொடுக்கும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறீர்களா இல்லையா என்பதை என்னாலே சொல்ல இயலாது. ஆனால் ஒன்றே நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நீங்கள் நெருக்கடியான சூழ்நிலையிலே இருப்பது, நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் ஒன்றல்ல. மாறாக நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலேதான் இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாயிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எல்லா பக்கத்திலும் வாசல்கள் திறந்திருப்பதை பார்ப்பீர்களானால், நீங்கள் நினைப்பது போல காரியம் எல்லாம் நடக்கிறதாக இருந்தால், இவைகளைக் கொண்டு நான் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் அது அவ்வளவு சரியான காரியம் அல்ல. இது மண் குதிரையிலே பயணம் செய்வதை போன்றதாகும். இந்த அனுபவம் பிரச்சனையான சூழ்நிலைகளிலே உதவப்போவதில்லை. நாம் யோனாவின் அனுபவத்தை சற்றே சிந்தித்தால் அது நமக்கு விளங்கும். இந்த யோனா தேவனுடைய சத்தத்தை கேட்டு தெளிவாக தேவனுடைய திட்டத்தை அறிந்த பின்னரும் எதிர் திசையிலே செல்கிறான். இவர் தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியே போகிறார் என்பது உறுதி. அவர் யோப்பாவிற்கு சென்றபொழுது அவருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. அங்கே உடனடியாக அவர் கப்பலையும் கண்டுகொண்டார், பயணச்சீட்டையும் பெற்றுக்கொண்டார், படகிலே ஏறினார், அழகாக தூங்கச் சென்று விட்டார். எல்லாமே இனிமையாகவே நடந்தன. யோனா ஒருவேளை இவ்வாறு சாட்சி சொல்லியிருக்கலாம் என்று கருதுகிறேன். இது சாதாரணமாக பல இடங்களிலே கேட்கிற ஒரு சாட்சிதான். யோனா பயணச்சீட்டு வாங்குவதற்காக யோப்பாவில் உள்ள துறைமுகத்திற்கு சென்றிருப்பார். அப்பொழுது தான் தேவ சித்தத்தின்படிதான் செல்லுகிறோமா இல்லையா என்று அவர் யோசித்துக் கொண்டேதான் நின்றிருப்பார். அவர் தான் தேவ சித்தத்தை விட்டு வெளியேதான் இருக்கிறோம் என்பதை நன்கு அறிவார். இருந்தாலும் நம்மிலே பலர் சொல்வது போல அவரும் இது தேவ சித்தம்தானா இல்லையா என்று குழம்பிக் கொண்டே இருந்தார். அவர் வரிசையிலே நின்று பயணச்சீட்டு வாங்க சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பயணச்சீட்டு கொடுக்கும் நபர், ஐயையோ பயணச்சீட்டு முடிந்துவிட்டதே, கப்பலிலே இடமில்லை என்று சொல்லியிருப்பார். உடனே யோனா இது தேவ சித்தம் இல்லையோ என்று ஒரு கணம் யோசித்திருப்பார். பின்னர் அந்த பயணச்சீட்டு கொடுக்கும் அறைக்கு ஒரு செய்தி வந்தது. அதாவது தனக்கு உடம்பு சரியில்லாததால் தன்னுடைய பயணச்சீட்டை ரத்து செய்யும்படியாக ஒருவர் கூறி அனுப்பியிருந்தார். இப்பொழுது யோனா தன் வீடு திரும்ப புறப்பட்டுக் கொண்டிருந்தார். உடனே அந்த பயணச்சீட்டு கொடுப்பவர், ஐயா நீங்கள் அதிர்ஷ்டசாலி, உங்களுக்கு ஒரு இருக்கை தயாராகிவிட்டது, நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறினார். உடனே யோனா, ஆம் நான் அதிர்ஷ்டசாலியிலும் அதிகமாக கொடுத்து வைத்தவன், நான் தர்ஷீஸ் போவது தேவ சித்தம்தான் போலிருக்கிறதே, எனக்கு அற்புதமாக இடம் கிடைத்துவிட்டது என்று சொல்லியிருப்பார். ஹர்மியானவர்களே, இன்று எத்தனை கிறிஸ்தவர்கள் இவ்வாறு நினைக்கிறார்கள் தெரியுமா? அவருடைய சூழ்நிலை கடினமானதாக இருக்கின்ற பொழுது அவர்கள், ஓ நான் தேவனுடைய சித்தத்தை மீறிவிட்டேன், ஆகவேதான் எனக்கு இந்த நிலை என்பார்கள். அதே வேளையிலே அவர்களுக்கு எல்லாமே சுமூகமாக இருக்கும்பொழுது, நலமாக இருக்கும்பொழுது, நான் தேவ சித்தத்திற்குள்ளேதான் இருக்கிறேன் என்பதை என்னால் கண்டுகொள்ள முடிகிறது என்று சொல்வார்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, என்னுடைய அனுபவத்திலே நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால், உங்களுக்கு பிரச்சனைகள் காணப்படுகிறதென்றால், நீங்கள் தேவனுடைய காரியத்திலே வளர்வதால் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யப் போகிறீர்கள் என்பதை பிசாசு அறிந்தபடியினாலே அவன் சிறிது இடையூறை கொடுத்துக் கொண்டிருப்பான். ஆனாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றுகிறதை நீங்கள் காண முடியும். உங்களுக்கு பிரச்சனைகள் காணப்படுகிறது என்பதற்காக நீங்கள் தேவனுடைய சித்தத்தை மீறி போகிறீர்கள் என்று அர்த்தம் கொள்ள முடியாது. எல்லாமே யோனாவிற்கு சாதகமாகவே அமைந்தது. மகிழ்ச்சியான பயணத்திற்கு வேண்டிய எல்லாமே கிடைத்தது. இதை குறித்து ஒருவர் சொல்லும்பொழுது சூழ்நிலையில் தற்செயலாக நடைபெறுகின்ற காரியங்கள் என்று அழைக்கிறார். ஆனால் யோனா தவறான பாதையிலே செல்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவரை தன் பக்கமாக திருப்ப தேவன் யோனாவை மீனின் வயிற்றிற்குள்ளாக வைக்க வேண்டியதாயிருந்தது. தேவனுடைய மனிதர்கள் வாழ்க்கை எளிதானதாக செல்லவில்லை என்பதை நாம் காலாகாலமாக உள்ள வரலாற்றிலேயும் வேத புஸ்தகத்திலிருந்தும் அறிகிறோம். வேதத்தில் காண்கிற பரிசுத்தவான்கள் மற்றும் வேதத்திற்கு பின்னாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலே நாம் இதையே பார்க்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே எல்லாமே சாதகமாக இல்லை. அநேக சூழ்நிலைகள் கடினமானவைகளாகவே காணப்பட்டன. டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற தேவனுடைய ஊழியருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது நமக்கு அது அதிர்ச்சியை தருகிறது. அவர் உண்மையிலேயே மிகவும் துன்பப்பட்டார். ஒருவேளை நம்மிலே யாராவது அந்த இருண்ட கண்டமாகிய ஆப்பிரிக்காவிலே அவரை போல கடினமான சூழ்நிலையிலே காணப்பட்டிருப்போம் என்றால், மிகவும் தாழ்ந்த பயபக்தியான இரவிலே இவ்வாறு சொல்லியிருப்போம், நான் இங்கிருந்து வீடு திரும்பி போய்விடுவதுதான் தேவனுடைய சித்தம் போல இருக்கிறது என்று கூறியிருப்போம். ஜான் ஜி பேட்டன் என்பவர் நியூ ஹெப்ரிடிஸ் பகுதியிலே பணிபுரிந்தார். அவருக்கு எப்பக்கத்திலும் இருந்து சோர்வே ஏற்பட்டது. ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுவதிலே அநேக இடர்பாடுகளை சந்தித்தார். ஆனால் தேவன் நடத்துகிற பாதை இவ்விதமாகவே இருக்கிறது. நாம் எபிரேயர் எழுதின நிருபத்திலே 11 அதிகாரம் 36 முதல் 38 வரை உள்ள வசனங்களிலே இவ்விதமாக வாசிக்கிறோம். கவனியங்கள்,
வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பருட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள்.
மேலும் இதே அதிகாரத்திலே சிலர் விசுவாசத்தினாலே பட்டயத்திற்கு தப்பினார்கள் என்றும் சிலர் விசுவாசத்தினாலே பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்தார்கள் என்றும் பார்க்கிறோம். ஆகவே நாம் நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் தேவ சித்தமானவை என்றும் சாதகமற்ற சூழ்நிலைகள் எல்லாம் தேவனுடைய சித்தமல்ல என்றும் எப்பொழுதும் கருத முடியாது. யோனா இப்பொழுது கப்பலிலே ஏறிவிட்டார். கப்பலின் மேல் தளத்திலே நின்று நிலப்பரப்பு மறைகிற வரை பார்த்துக் கொண்டே இருந்திருப்பார். அவர் தனக்குள்ளே ஒருவேளை இவ்வாறு சொல்லியிருக்கலாம், இது எவ்வளவு சிறந்த பயணமாக இருக்கப் போகிறது என்று யோசித்திருக்கலாம். ஆனால் அவர் நினைத்தது போல அந்த பயணம் மிகவும் எளிதானதாக இனிமையானதாக இல்லை என்பதை அடுத்து வரும் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய பயணம் தேவனுடைய சித்தப்படி இருக்கிறதா? இல்லாவிட்டால் தேவ சித்தத்திற்கு எதிர்த்த திசையிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களா? இதை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால் அவருடைய சித்தத்திற்கு இன்றே விட்டுக் கொடுக்க அர்ப்பணிப்பீர்களா?
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-908-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 0444-908-12-12.
அன்பான நேயர்களே, இன்று நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை சிலர் கடிதம் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கிறீர்கள், அநேகர் நீங்கள் தெரிவிப்பதில்லை. தயவாக உங்கள் கருத்துக்களை ஓர் தபால் அட்டையிலோ அல்லது தொலைபேசி மூலமோ எங்களுக்கு தெரிவித்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். 2 கொரிந்தியர் 13:11.